அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 17 வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குவது முரளிதரன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் ஐநா மனித உரிமை அவையில் இலங்கை குறித்து தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையின் சில விஷயங்கள் குறித்து 18 நடவடிக்கை என அமைச்சர் மங்கள சமரவீர கூறியிருப்பது குறித்த செய்தி, சர்வதேச விசாரணையே போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை வழங்கும் என இலங்கையின் வடக்கு கிழக்கில் உள்ள கத்தோலிக்க குருமார்கள் கோரியிருப்பது குறித்த செய்திகள்,
உள்நாட்டிலே ஒரு நீதி விசாரணை என்று வரும்போது அதற்கு அந்த விசாரணை முறையாக நடைபெறாது என்பதுதான் எங்களுடைய ஆதங்கமாக.
தமிழகத்தில் அடுக்குமாடி வீடுகளில் சூரிய மின்சக்தி உபகரணங்கள் நிறுவுவதை கட்டாயமாக்கப் போவதாக முதலமைச்சர் அறிவித்திருப்பது குறித்து ஒரு ஆய்வு,
வீட்டையும் வாங்கி எல்லாருக்கும் சோலார் போட்டாதான் அவங்களுக்கு வந்து அந்த அப்ரூவல் ப்ராசஸ் வரும்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க.
இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநில அரசில் அறிவிக்கப்பட்ட 368 பியூன் வேலையிடங்களுக்கு 23 பேர் விண்ணப்பித்துள்ளது உள்ளிட்ட செய்திகள் இன்றைய தமிழோசையில் இடம்பெறுகின்றன. செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் இளையதம்பி தயானந்தா மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
மேலதிக குடியேறிகளை தமால் இனி ஏற்றுக்கொள்ள முடியாது என குரோஷியா தெரிவித்துள்ளது. அதன் எல்லைப்புற நகர் ஒன்றில் அதிகரித்து வரும் குழப்ப நிலையை அடுத்து அது இந்த அறிவித்தலை விடுத்துள்ளது. அப்பகுதிக்கு ஏற்கனவே வந்திருப்பவர்கள் அகதிகளுக்கான தமது விண்ணப்பத்தை கையளிக்க வேண்டும் எனவும், இல்லாதவிட்டால் அவர்கள் சட்டவிரோத குடியேறிகளாக கருதப்படுவார்கள் என்றும் குரோஷியாவின் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். செர்பியாவிலிருந்து ஐரோப்பாவிற்கு நுழையும் டோவானிக் நகருக்கு வந்திருக்கும் ஆயிரக்கணக்கான குடியேறிகளை கட்டுப்படுத்துவதில் குரோஷியாவின் கலகமடக்கும் போலீசார் போராடி வருகிறார்கள். மிகுந்த சூடு நிலவும் அந்த பிராந்தியத்தில் குழுமியிருக்கும் குடியேறிகள் எங்களை போக விடுங்கள் என கோஷமிட்ட வண்ணம் உள்ளனர். அவர்களில் உள்ள பெருமளவிலான இளையோர்கள் போலீசாரின் கட்டுப்பாட்டு எல்லையை உடைத்து உள்நுழைய முயற்சிக்கிறார்கள். அங்கிருக்கும் குழந்தைகளையும் பாதிப்பிற்கு உள்ளானவர்களையும் உள் நுழைவதற்கு போலீசார் அனுமதிப்பதாக அங்கிருக்கும் செய்தியாளர்கள் தெரிவிக்கிறார்கள்.
சுமார் 8,000 குடியேறிகள் ஜெர்மனியின் மாநிலமான பர்வேரியாவை வந்தடைந்திருப்பதாக ஜெர்மனிய அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. குடியேறிகள் நுழையும் அளவை குறைக்கும் வகையில் தமது எல்லைக் கட்டுப்பாடுகளை ஜெர்மனி கடந்த வார இறுதி நாட்களில் மறுபடியும் கொண்டு வந்தது. ஆஸ்திரியாவுடனான எல்லை வழியாக நுழைய முயன்ற பல்லாயிரக்கணக்கான குடியேறிகளை ஜெர்மனி இன்று காலை தடுத்தது. இதேவேளை ஜெர்மனியின் குடிவரவு அதிகார சபையின் தலைவர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் பதவி விலகினார் என ஜெர்மனியின் உள்துறை அமைச்சு கூறியுள்ளது. தஞ்ச கோரிக்கை விண்ணப்பங்கள் மிகவும் மந்தமாக பரிசீலிக்கப்படுவதாக குடிவரவு மற்றும் அகதிகளுக்கான அவரது அலுவலகம் மீது விமர்சனம் எழுந்துள்ளது.
மாறிவரும் தொழில்நுட்பம் பயங்கரவாத அச்சுறுத்தலை மேலும் அதிகரிக்க வைத்திருப்பதாக பிரிட்டனின் உள்நாட்டு பாதுகாப்பு உளவு நிறுவனமான MI5 தலைவர் ஆண்ட்ரூ பாக்கர் எச்சரித்துள்ளார். இதன் மூலம் அதிகாரிகளால் பிடிக்க முடியாமல் பயங்கரவாதிகள் தங்கள் தாக்குதல்களை திட்டமிடக்கூடியதாக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். சிரியா தொடர்பான அச்சுறுத்தல்களே அதிகரித்து வருவதாக பிபிசிக்கு தெரிவித்திருக்கும் ஆண்ட்ரூ பாக்கர் கடந்த 12 காலப்பகுதியில் 6 பயங்கரவாத தாக்குதல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். பிரிட்டனின் கண்காணிப்பை மேலும் வலுப்படுத்தும் புதிய சட்டங்களை முன்னெடுக்கும் திட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்த ஆண்ட்ரூ பாக்கர் பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு முக்கிய தகவல்களை பெற வேண்டிய நிலை இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்.
தென் அமெரிக்காவின் சிலியில் ஏற்பட்ட வலுவான பூகம்பத்தை அடுத்து அந்த நாட்டின் மத்திய பகுதிக்கு மீட்பு மற்றும் மருத்துவ குழுவினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த பூகம்பத்தினால் சுமார் 10,00,000 பேர் அவர்களது வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். 8.3 வலுகொண்ட நிலநடுக்கத்தினால் 4.5 வரையில் சுனாமி அலை மேலெழுந்துள்ளது. கரையோர நகரங்களிலும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இந்த பூகம்பத்தினால் குறைந்தது 8 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. கோகிம்போ பிராந்தியத்தைச் சேர்ந்த 100,000 மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதோடு அங்கு மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. பூகம்பத்தை அடுத்து அங்கு பல தடவைகள் அதிர்வுகள் உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிர்வுகள் அண்டை நாடான அர்ஜென்டினா மற்றும் தென் பிரேசிலில் கடுமையாக உணரப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள கட்டிடங்களில் இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர்.
முஸ்லிம் குடியேறிகள் அனைவரும் தமது கட்டுப்பாட்டு பிரதேசத்திற்குள் வர வேண்டுமே தவிர மத விசுவாசமற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லக்கூடாது என்று கூறும் பல வீடியோக்களை இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஐரோப்பிய நாடுகளுக்குள் அவர்கள் சென்றால் பலத்த அவமானத்திற்கும் பாகுபாட்டிற்கும் அவர்கள் உள்ளாக நேரிடும் என்று அந்த வீடியோக்கள் தெரிவிக்கின்றன.
இஸ்லாமிய அரசு என்று தன்னை வர்ணித்துக் கொள்ளும் குழுவினர் ஆப்கானிஸ்தானின் கிழக்கே 30 பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டனர் என்று ஆப்கானிஸ்தான் கல்வி அமைச்சகம் கூறுகிறது. நங்ஹர்ஹா என்ற இந்த பாதிக்கப்பட்ட மாகாணத்தில் கல்வி அமைச்சகத்துக்காக பேசவல்ல ஒருவர் இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட பள்ளிக்கூடங்களின் எண்ணிக்கை 57 இருக்கும் என்று கூறினார். இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அறிக்கையின் சில விஷயங்கள் தொடர்பான உள்நாட்டு விசாரணைகளை 18 மாதங்களுக்குள் முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப் போவதாக அந்நாட்டின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். இது தொடர்பான செய்திக்குறிப்பை அளிக்கிறார் சார்லஸ் பீட்டர்.
ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அறிக்கையின்படி உள்நாட்டு விசாரணைகளை 18 மாதங்களுக்குள் முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப் போவதாக வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே மங்கள சமரவீர இவ்வாறு கூறினார். எதிர்வரும் ஜனவரி மாதத்திலிருந்து இந்த உள்நாட்டு விசாரணைக்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என தெரிவித்த அவர், அதனை 4 பிரிவுகளாக செயற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார்.
சமாஜே பிரதான ஆகாம்சியாலே ஆகமிக நாயக்கே செதும்லாட் காருணிக சபாவக் கம்பேஷனட் கவுன்சில்
இந்த விசாரணை பொறிமுறைக்காக நாட்டில் உள்ள பிரதான மதங்களின் தலைவர்களையும் ஆணையர்களையும் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்படும். சமூகத்தில் எந்த தரத்தில் இருப்பவர்களாயினும் மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்டவர்களாய் இருந்தால், சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் எதிர்கொள்ள சாட்சியங்கள் இல்லாமல் இருந்தாலோ, அரசாங்கம் மற்றும் சமூக நடவடிக்கைகளினால் கண்டுகொள்ளப்படாதவர்களாக இருந்தாலோ, இந்த ஆணையத்தின் வழியாக உண்மையை கண்டறிவதற்கு அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்
என்று கூறிய மங்கள சமரவீர, சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் நிபுணர்களின் ஆலோசனைக்கு ஏற்ப அரசியல் அமைப்பின் அடிப்படையில் காணாமல் போனோர் தொடர்பில் செயற்படுவதற்கான அலுவலகம் ஒன்றை அமைக்கவும் எதிர்பார்த்துள்ளதாக கூறினார்.
விசேஷான நீதிங்கே சமான்வித அதிகரணமய யாந்தனையோஜனா
விசேட சட்டத்தரணிகளை கொண்ட நீதிமன்ற அமைப்பு ஒன்றை அமைக்கவும் நாங்கள் யோசனையை முன்வைத்திருக்கிறோம். அனைத்து தரப்பினருடனும் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி தீர்வுக்கு செல்வது இந்த பொறிமுறையின் நோக்கமாக இருக்கிறது. அதேபோன்று இழப்பீடு தொடர்பான உரிமைக்காக தனி அலுவலகம் ஒன்றை சட்ட ரீதியாக அமைப்பதற்கும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம்
என்று கூறிய மங்கள சமரவீர, இலங்கையில் கடந்த காலங்களில் நடந்த அசம்பாவிதங்கள் மீண்டும் நடைபெறாதிருப்பதற்கு நாட்டிலுள்ள சிறுபான்மை இனத்தவர்களுக்கு புலவுப்படாத இலங்கைக்குள் அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுப்பது அவசியமாக இருப்பதாகவும்
சுட்டிக்காட்டினார்.
நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் இளைஞர்களால் முன்னெடுக்கப்பட்ட 2 வன்முறைகளுக்கு இலங்கை முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. அதேபோன்று வடக்கு கிழக்கில் ஏற்பட்ட வன்முறைகள் யுத்தமாக மாறி பல வருடங்களாக நாட்டை துன்பத்தில் தள்ளியது. இவ்வாறான பிரச்சனைகள் மீண்டும் நடக்காதபடி விசேட சட்டங்களை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை நாம் நம்புகிறோம்
என்றார் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர.
செய்தி குறிப்பை அளித்தவர் சார்லஸ் பீட்டர். இலங்கையில் போர்க்காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சிறப்பு கலப்பு நீதிமன்றம் ஒன்றை அமைத்து விசாரணை நடத்தப்பட வேண்டுமென ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையர் பரிந்துரை செய்துள்ளதை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் வரவேற்றுள்ளனர் என்றாலும், நாட்டின் வடக்கு கிழக்கு பகுதியிலிருந்து 100 அதிகமான கத்தோலிக்க குருமார்கள் சர்வதேச விசாரணை மட்டுமே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை வழங்கும் என கோரி ஐநா ஆணையருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளனர். இதுகுறித்த செய்தியை தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இலங்கையில் போர்க்காலத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்து சிறப்பு கலப்பு நீதிமன்றம் ஒன்றை அமைத்து இலங்கை அரசு விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று நேற்று ஐநா மனித உரிமைகள் ஆணையர் பரிந்துரை செய்திருந்தார். இதனிடையே இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளைச் சேர்ந்த 170 கிறிஸ்தவ மத குருமார்கள் ஐநா ஆணையாளருக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார்கள். சர்வதேச விசாரணை மட்டுமே இழைக்கப்பட்டுள்ள குற்றங்களுக்கு நீதியை பெற்றுத்தரும் என்று தமது கடிதத்தில் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இலங்கை மீதான சர்வதேச விசாரணை தேவை என்று கோரி வந்த அமெரிக்காவும் இப்பொழுது தவறான வழிநடத்தல் காரணமாக தமது நிலையை மாற்றிக்கொண்டுள்ளது என்று கூறும் அவர்களது அறிக்கை, நாட்டில் 2 தேர்தல்கள் நடைபெற்ற பிறகு புதிதாக அமைந்துள்ள தேசிய அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை வழங்கும் என்று ஐநா தவறாக நம்புகிறது எனவும் தெரிவிக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் தமக்கு நீதி கிடைக்க உள்நாட்டில் அரசியல் உறுதிப்பாடு இல்லை என்றும், அரசுக்கு இப்படியான விசாரணைகளை முன்னெடுக்க போதிய திறமைகள் இல்லை என்றும் கூறுவதாக கத்தோலிக்க குருமார் வெளியிட்டுள்ள அறிக்கை கூறுகிறது. தவறிழைத்தவர்கள் தண்டனையிலிருந்து தப்பும் கலாச்சாரம் நாட்டில் நிலவுகிறது என்றும், இதற்கு முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு ஃபீல்டு மார்ஷல் அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கத்தோலிக்க குருமார்களின் தயக்கங்கள் குறித்து திருகோணமலை மறை மாவட்ட ஆயர் நோயல் இம்மானுவேல் அவர்களிடம் கேட்டேன்.
சமாதானம் சொல்லும் போது பொதுவாக ஒப்புரவு நிச்சயமாக அவசியம். ஒப்புரவு இல்லாமல் சமாதானம் வர முடியாது. அந்த ஒப்புரவு நாங்கள் நிறைவேற்றுவதும் சொன்னால் நீதி இல்லாமல் ஒப்புரவும் சரிப்பட்டு வராது. எனவே அந்த நீதிக்காக தான் எல்லா மக்களும் போராடுவாங்க. ஏனென்றால் இறுதிகால யுத்தத்தின் போது எவ்வளவு மக்கள், ஆயிரக்கணக்கில் மக்கள் இறந்திருக்கின்றார்கள், காணாமல் போயிருக்கின்றார்கள். இந்த 30 வருட காலத்திலே பல மக்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள், கைது செய்யப்பட்டும் காணாமல் போயிருக்கின்றார்கள். எனவே இந்த ஒரு நிலையிலே உள்நாட்டிலே ஒரு நீதி விசாரணை என்று வரும்போது அதற்கு அந்த விசாரணை முறையாக நடைபெறாது என்பதுதான் எங்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது. எனவே சர்வதேச மட்டத்திலே சர்வதேச கண்காணிப்பாளர்கள் மூலமாக இந்த நீதி விசாரணை நடந்தால் அந்த விசாரணை பாரபட்ச விசாரணையாக அமையும் என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம், எங்களுடைய.
ஐநாவினுடைய மனித உரிமைகள் பேரவையினால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நடவடிக்கையில் கூட உங்களுக்கு அவ்வளவு ஒரு நம்பிக்கை இல்லையா?
நம்பிக்கை ஓரளவு உண்டுதான். ஆனால் ஐநாவினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் அது அமையும் என்று சொன்னால் நிச்சயமாக அது சாத்தியப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனாலும் மக்களுடைய பாதுகாப்பு, சாட்சியர்களுடைய பாதுகாப்பு எல்லாம் அதற்கு அதிகமான முன்னுரிமை கொடுத்து இந்த விசாரணை நடந்தால் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் என்பது என்னுடைய கருத்து.
ஆனால் இலங்கை அரசாங்கம், நாங்கள் சர்வதேச தரத்தில் நம்பகத்தன்மை வாய்ந்த விசாரணையை முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு கூறுறாங்களே, அப்ப அரசாங்கத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும் அல்லவா?
அரசாங்கத்துக்கு அந்த கருத்து இருக்குதான். ஆனாலும் சர்வதேச மட்டத்திலே உள்நாட்டு விசாரணை வந்தாலும் சர்வதேச மட்டத்திலே முறையான அந்த விசாரணை நடைபெறும் போது நிச்சயமாக அது நீதி விசாரணையாக அமையும், அல்லது அது பாரபட்சம் நிறைந்த விசாரணையாக அமையும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்காமல் போய்விடும் என்பதுதான் என்னுடைய கருத்து.
ஒரு விசாரணை என்று நடைபெறும் பொழுது யாராவது தவறு இழைத்திருந்தார்கள் என்று கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது தானே? விசாரணைக்கே இப்பொழுது உங்களை போன்ற மத குருமார்கள் இவ்வளவு ஆட்சேபம் தெரிவித்தால் அப்பொழுது நீதி எப்படி கிடைக்கும் என்று அரச தரப்பில் வாதிடப்படலாம் அல்லவா?
உண்மைதான். ஆனால் இது போன்ற விசாரணை இதுவரைக்கும் நடைபெற்றிருக்கிறது. பழைய காலங்களிலே இது எவ்வாறு நடைபெற்றிருக்கின்றது என்பது எங்களுடைய அனுபவமாக இருக்கின்றது. எனவே நீதி விசாரணை நடைபெறுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. காரணம், கடந்த காலங்களிலே விசாரணை என்று வரும்போது எந்த சந்தர்ப்பத்திலும் மக்களுக்கு நீதியான விசாரணை நடத்தப்படவில்லை, நீதி கிடைக்கவும் இல்லை. அதுதான் எங்களுடைய ஆதங்கமாக இருக்கின்றது. நீதி விசாரணை முடியவில்லை. அதனால் நாங்கள் நேரடியாக அவங்க குற்றவாளிகள் என்று சொல்ல முடியாது. பொறுப்பாளிகள் என்று சொல்லலாம், குற்றவாளி என்று சொல்ல முடியாது. விசாரணை பிறகுதான் குற்றவாளி என்று சொல்ல முடியும்.
திருகோணமலை மறை மாவட்ட ஆயர் நோயல் இம்மானுவேல்.
செய்திக்குறிப்பை அளித்தவர் சிவராமகிருஷ்ணன். இலங்கையில் சமீபத்தில் ஆசிய வளர்ச்சி வங்கியால் நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்று அங்கு தனியார் பெரு வணிகத்துறை நிறுவனங்களின் இயக்குநர் பதவிகளிலும் அரசின் உயர் பதவிகளிலும் பெண்களின் பிரதிநிதித்துவம் மிகவும் குறைவாக காணப்படுவதாக தெரிவித்திருந்தது. இந்த நிலைக்கு என்ன காரணம் என்று சென்டர் ஃபார் விமன் டெவலப்மெண்ட் என்ற பெண்கள் தன்னார்வ நிறுவனத்தின் தலைவர் சரோஜா சிவச்சந்திரன் அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
இலங்கையை பொறுத்தவரையிலே பெண்களின் பிரதிநிதித்துவம் என்பது குறைவாக இருப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது அவர்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம். அதாவது இலங்கையில் பெரிய தொழில்கள் அல்லது பங்கு வகிக்கின்ற அரசாங்க துறைகளிலே உயர் மட்டத்திலே பங்கு வகிப்பது என்பது ஓரளவு அரசியல் செல்வாக்கை பொறுத்ததாக இருந்து வருவது உங்களுக்கு தெரியும். இந்த வகையிலே இந்த அரசியல் செல்வாக்குடைய பெண்கள் ஏதோ ஒரு வகையிலே இந்த உயர்மட்ட பதவிகளிலே நியமிக்கப்படுகின்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் பல்கலைக்கழகங்களிலே 60% மேலான பெண்கள் பல்கலைக்கழக பட்டங்களை பெற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் இந்த ஆசிரியர் தொழில்களோடு மட்டும் நின்று விடுகின்றார்களே தவிர ஏனைய துறைகளுக்கு அவர்களாலே செல்ல முடிவதில்லை. இதற்கு காரணம் இந்த அரசியல் பின்னணி என்றுதான் நான் நினைக்கின்றேன்.
இந்தியா போன்ற நாடுகளிலே இந்த விஷய நிலையை போக்குவதற்கு பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அரசியல் உள்ளாட்சி நிறுவனங்களிலே தந்திருக்கிறார்கள். அதே போன்ற இடஒதுக்கீட்டை சட்டசபை மற்றும் நாடாளுமன்றத்துக்கும் தர வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன. அவை இன்னும் நிறைவேறவில்லை என்பது வேறொரு விஷயம். ஆனால் அந்த மாதிரியான ஒரு இடஒதுக்கீடு பெண்களுக்கென்று கொடுக்கப்பட்டால் இலங்கையில் இந்த நிலைமை முன்னேறும், மேம்படும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா?
நிச்சயமாக முன்னேறும். இது தொடர்பாக நாங்கள் எத்தனையோ தடவை பாராளுமன்ற உறுப்பினர்களோடு பேசியிருக்கின்றோம். அதாவது உள்ளூராட்சி நிறுவனங்களிலே பெண்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கின்றது. அதே போல பாராளுமன்றத்திற்கும் நாங்கள் 30% இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேள்வி மேலாக கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் என்ன நடக்கின்றது என்றால், நாங்கள் அனுப்புகின்ற பாராளுமன்ற பிரதிநிதிகள் அவற்றை முன்னெடுத்து செல்லக்கூடிய தகுதி வாய்ந்தவர்களாக அங்கே இருப்பதில்லை. இது தொடர்பாக அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து ஆணித்தரமான விவாதங்களிலே ஈடுபட்டு அவற்றை முன்னெடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதாவது விமென்ஸ் கமிஷன் ஒன்று வேண்டும் என்று நாங்கள் நிச்சயமாக ஒரு பில் ஒன்று தயாரித்து அங்கே பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருந்தோம். அது போதிய பெண் பிரதிநிதிகள் அதனை அந்த விவாதத்தை முன்னெடுத்து செல்லாத காரணத்தினாலே அந்த விவாதம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. ஆகவே அது நிச்சயமாக இருக்குமாக இருந்தால் அந்த கமிஷனாலே, அதாவது வேறு பல நாடுகளிலே அச்சையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் பெண்களுக்கான ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அவர்களுடைய முன்னேற்றம் பாரிய அழிவுக்கு பின்பு அவர்களுடைய முன்னேற்றம் இந்த ஆணைக்குழுவினாலே முன்னெடுத்து செல்லப்பட்டது. அதே போல எங்களுடைய போஸ்ட் வார், அதாவது போருக்கு பின்னைய அபிவிருத்தியிலே இப்படியான ஒரு ஆணைக்குழு சுதந்திரமாக இயங்கக்கூடிய வகையிலே இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக பெண்களுடைய கருத்துக்களை அவருடைய பிரச்சனைகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன்.
கார்ப்பரேட் செக்டரில், அதாவது இந்த பெரு வணிக நிறுவனங்கள் துறையில் இந்த நிலை நீடிப்பதற்கு அங்கே ஏதாவது குறிப்பான சமூக பொருளாதார தொழில் சூழல் காரணம் என்று நினைக்கிறீர்களா?
கார்ப்பரேட் துறைகள் வந்து நிச்சயமாக ஒரு லாப நோக்கை முன்னெடுப்ப துறைகளாக இருக்கின்றன. இந்த லாப நோக்கை முன்னெடுத்து செல்வதற்கு உரிய துறைகளுக்கு உரிய பயிற்சிகள் பெற்ற பெண்கள் அங்கே ஈடுபட வேண்டும். இந்த ஈடுபாடு, அதாவது எங்களுடைய நாட்டை பொறுத்தளவிலே கார்ப்பரேட் செக்டர் வந்து குறிப்பிட்ட சில துறைகளுக்கு மட்டும்தான் இருக்கின்றன. ஆகவே அந்த துறைகளும் மிகவும் பணம் படைத்தவர்கள் இவர்களாலேயே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த துறைகளிலே அவர்கள் குறிப்பாக தங்களோடு சார்ந்தவர்களே தங்களுடைய கார்ப்பரேட் துறையிலே டைரக்டர்ஸ் போர்டுக்கு நியமிப்பது வழக்கமாக இருக்கின்றது. இந்த வகையிலே நான் குறிப்பாக பேசுவதாக இருந்தால் சிறுபான்மை தமிழ் பெண்களை பொறுத்த அளவிலே இந்த ஈடுபாடு மிக குறைந்த நிலையிலே தான் இருக்கின்றது. அதே போல பெரும்பான்மையின பெண்கள் கூட அங்கே உள் நுழைவதற்குரிய சான்றுகள் குறைவாகத்தான் இருக்கு.
சரோஜா சிவச்சந்திரனிடம் பேசியவர் மணிவண்ணன். இத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைந்தது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி பிற செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநில அரசில் அறிவிக்கப்பட்ட 368 பியூன் வேலையிடங்களுக்கு 23 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். இந்த நிலைமை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நிலவும் கடும் வேலையில்லா திண்டாட்டத்தை காட்டும் ஒரு அளவுகோலாக கருதப்படுகிறது. இப்படி விண்ணப்பித்தவர்களில் சிலர் ஆராய்ச்சி பட்டம் பெற்றவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து முன்னாள் கேபினெட் செயலரும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முன்னாள் தலைமைச் செயலருமான TSR சுப்பிரமணியத்திடம் பேசினார் மணிவண்ணன்.
இந்த ஸ்டட்டிஸ்டிக் வந்து ரொம்ப ஒரிசமா இருக்குங்க. ஏன்னா இந்த பிமாரு ஸ்டேட்ஸ்னு யூபி, பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் பிமாரு ஸ்டேட்ஸ் வாங்க. அண்டர் டெவலப்ட் ஸ்டேட்ஸ், ஏன்னா கோஸ்டல் ஸ்டேட்ஸ் ஜென்ரலி பை அண்ட் லார்ஜ் மோர் டெவலப்ட். ஆனால் இன்டர்நேஷனலி பார்த்தா இல்லை, பட் இந்தியாவுக்குள்ள பட் இவ்வளவு மோசமாக இருக்கு அப்பாயின்ட்மெண்ட் பொசிஷன். ஏன்னா இது வந்து 23 லட்சம் பீப்புள் அப்ளை பண்ணுறாங்கிறது கூட அவ்வளவு பயங்கரமான விஷயம் இல்லை. இதில் ஒரு 300 PhD டாக்டர்ஸும் ஒரு 2 லட்சம் மாஸ்டர்ஸ் இன்ஜினியர்ஸும் அப்ளை பண்ணிருக்காங்க. தட் மீன்ஸ் ஏதோ சீரியஸாக கேப் இருக்கு ஜாப் கிரியேஷனுக்கும் ஜாப் அவைலபிலிட்டிக்கும். யூபியில் தான் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, இது பூரா இந்தியன் ஃபினாமினன். ஆனால் அந்த யூபி பீகாரில் ப்ராபப்ளி இந்த ஃபினாமினன் ரொம்ப மோசமாயிருக்கு. எனக்கு என்ன ஒரின்னா எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப மோசமாயிருக்கு. இங்கே ஸ்கில்ஸ் ட்ரைனிங்கே இல்லை, ஸ்கில்ஸுக்கு டிமாண்ட் சர்வீஸ் நிறைய ஜாப்ஸ் இருக்கு ரூரல் ஏரியாஸ்லையும் அர்பன் ஏரியாஸ்லையும் ஸ்கில்டு பீப்புளுக்கு, ஆனால் அதுக்கு பீப்புள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இது சப்ராசி இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் ஸ்கில்ஸ் வேண்டாம், அங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப இருக்கு, ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க.
இப்போ நீங்கள் சொல்றது வந்து ஒரு கல்வியில் இருக்கிற அந்த ட்ரைனிங் பிரச்சனை, ஸ்கில்ஸ் கொடுக்குற திறன்களை தருகின்ற அந்த பிரச்சனையை சொன்னீங்க. இன்னொரு விஷயம், இந்த அரசாங்க உத்தியோகம், இந்த தமிழில் சொல்லுவாங்க அரைக்காசு உத்தியோகம்னாலும் அரண்மனை உத்தியோகம், கால் காசு உத்தியோகம்னாலும் கச்சேரி உத்தியோகம்னு சொல்லுவாங்க. அந்த மனோநிலை வந்து இப்போ இந்த 80களுக்கு முன்னால இந்தியா இன்னும் நீங்க சொன்ன சொல்ற மாதிரி இந்த கோட்டாராஜ் இருக்கும்பொழுது அது மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா இப்போ இந்த 90களுக்கு பின்னால பொருளாதாரம் தாராளமயமாகி தனியார் துறை வந்து பொருளாதாரத்தின் பல்வேறு துறைகளிலே ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்துவிட்ட நிலையில் இன்னும் வந்து இந்த அரசாங்க வேலைகளுக்கு இந்த மாதிரியான ஒரு மோகம் அல்லது ஒரு தேவை ஏற்பட்டிருப்பது என்பது உத்தரப்பிரதேசத்திலே தனியார் துறை சரியாக செழித்து வளரவில்லை என்பதை காட்டுகிறதா?
இது உத்தரப்பிரதேசம் மாத்திரம் இல்லைங்க, அது ஆல் இண்டியா ஃபெனாமினல். இதுல இன்னொரு ஒரு சின்ன விஷயம் பார்க்கணும் நீங்க.
இல்ல நான் கேக்குறது என்னன்னா உத்தரப்பிரதேசத்துல இந்த பிரைவேட் இண்டஸ்ட்ரியல் சினாரியோ, அதாவது தொழில் வளர்ச்சி அடையாததனால
இண்டஸ்ட்ரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரல. பாப்புலேஷன் 23 கோடி பாப்புலேஷன் இருக்கு. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிரைவேட் செக்டர் அங்க வரல. முக்காவாசி பீப்புள் அக்ரிகல்ச்சர்ல இருக்காங்க. அங்க வந்து பாப்புலேஷன் ஜாஸ்தியாகி லேண்ட் ஜாஸ்தி ஆகாதனால பிரஷர் அக்ரிகல்ச்சர் இருக்கு. வெளியில ஜாப் கிடைக்க மாட்டேங்கிறது இதுதான் கரெக்ட் ஆஃப் த ப்ராப்ளம்.
சோ அப்ப தொழில்மயமாக்குறதுக்கான முயற்சிகள்ல அங்க தொடர்ந்து வந்த உத்தரப்பிரதேச அரசுகள் ஈடுபடவில்லைங்கிறீங்களா?
அப்படிதான் தோன்றது இப்போ. ஆனா இது நீங்க உத்தரப்பிரதேஷ் ப்ராப்ளம் மாத்திரம் நினைக்க வேண்டாம், இது இந்தியன் ப்ராப்ளம். இது
உத்தரப்பிரதேஷ்ல
ரொம்ப பயங்கரமா வெளியில வந்திருக்க வழிய இதே பொசிஷன் தான் மற்ற இடங்கள்லயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. எனக்கு ஃபியூச்சர் பத்தி ஒரு இன்னும் ஒரு சின்ன பாயிண்ட் நீங்க சொன்னீங்க, கவர்மெண்ட் ஜாப் குஷி ஜாப் சொல்லிட்டு. நீங்க பிரைவேட் செக்டர்ல ஹையர் லெவல்ஸ்ல ஐஏஎஸ்ல ஜாயிண்ட் செக்ரட்டரி செக்ரட்டரி லெவல் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க உள்ள சேலரிஸ் வந்து பிரைவேட் செக்டர் சேலரிஸோட ரொம்ப குறைச்சல் ஆயிருக்கு. ஆனா கீழே சப்ராசி டிரைவர் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு பிரைவேட் செக்டரோட 2-3 பங்கு ஜாஸ்தி. சம்பளமும் ஜாஸ்தி, அங்க ஜாப் செக்யூரிட்டியும் இருக்கு, ஜாப் சந்தேகமே கிடையாது, ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் குஷியா உட்கார்ந்து இருக்கலாம். அதுவும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. அதனால நிறைய பேர் கிராஜுவேட் பீப்புள் அங்க வர ட்ரை பண்றாங்க. நீங்க எந்த விஷயத்திலயும் நீங்க இதை பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பயங்கரமா தோன்றது. இது ஃபியூச்சருக்கு சரியா இல்லை, ரிவர்சல் ஆஃப் பாலிசிஸ் காமிக்கிறது பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு.
டிஎஸ்ஆர் சுப்பிரமணியத்திடம் பேசியவர் மணிவண்ணன். தமிழ்நாட்டில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் சூரிய மின்சக்தி உபகரணங்களை நிறுவுவதை கட்டாயமாக்கப் போவதாக தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டில் அடுக்குமாடி கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி அமைப்புகளை பொருத்துவதை அவசியமாக்க உரிய சட்டத்திருத்தங்களை மேற்கொள்ளப் போவதாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மாநில சட்டப்பேரவையில் சமீபத்தில் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு கடந்த 7 ஆண்டுகளாக மின் பற்றாக்குறை மாநிலமாக இருந்து வரும் நிலையில் கோடைக்காலங்களில் 1000 முதல் 2000 மெகாவாட் வரை மின் பற்றாக்குறை நிலவி வருகிறது. இந்நிலையில் செப்டம்பர் 15 தேதியன்று சட்டப்பேரவையில் 110வது விதியின் கீழ் பேசிய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அடுக்குமாடி வீடுகளில் சூரிய மின் உற்பத்தி அமைப்புகளை நிறுவுவது கட்டாயமாக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். 2012 சூரிய சக்தி மின்சாரத்திற்கென ஒரு கொள்கையை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கும் நிலையில் இந்த அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் உள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இந்த அறிவிப்பை வரவேற்கிறார்கள். மாற்று எரிசக்தியை பயன்படுத்துவதை வலியுறுத்தி வரும் பூ உலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த சுந்தரராஜன் இந்த திட்டத்தை வெற்றிகரமானதாக்கும் வகையில் விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று கூறினார்.
கொள்கை அடிப்படையில் பார்த்தோம்னா இது நிச்சயமாக ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஒவ்வொரு அடுக்குமாடிகளிலும் அந்தந்த வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை அவர்களே உற்பத்தி செய்து கொள்ளும் முறை வந்து நல்ல ஒரு முறைதான். ஆனா இது வழக்கமான அரசாங்கத்தின் நடைமுறைப்படுத்தல உள்ள விஷயங்கள்ல கைட்லைன்ஸ்ல உதாரணமா ஒரு வீடு வாங்கிட்டு அந்த வீடை வித்துட்டு ஒருத்தர் காலி பண்ணி போறாருன்னா அவர் அந்த சூரிய சக்தி பேனல் எடுத்துட்டு போக கூடாது போன்ற பல்வேறு கைட்லைன்ஸ் வந்து அரசாங்கம் வந்து வகுக்கணும். அப்பதான் வந்து இது வந்து சரியான முறையில ஒரு நல்லபடியா போய் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாங்க நினைக்கிறேன்.
ஆனால் தமிழகத்தில் சூரிய சக்தி மின் உபகரணங்களை விற்பவர்கள் இந்த திட்டத்தின் வெற்றி குறித்து சந்தேகம் எழுப்புகிறார்கள். தமிழக சூரிய மின்சக்தி கொள்கையில் 2015 3000 மெகாவாட் அளவுக்கு மின் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டும் மிக குறைவான அளவிலேயே அவை நிறுவப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள் அவர்கள். இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த அரசு விரும்பினால் விதிகளை எளிமையாக்க வேண்டும் என்கிறார் தமிழகத்தில் சூரிய மின்சக்தி உபகரணங்களை விற்பனை செய்து வரும் சோல்கர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ரகுநாதன்.
வீட்டையும் வாங்கி எல்லாருக்கும் சோலார் போட்டாதான் அவங்களுக்கு வந்து அந்த அப்ரூவல் ப்ராசஸ் வரும்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது நடைமுறை கஷ்டப்படும். ரெண்டாவது, இப்போ நம்ம தமிழ்நாட்டுல ஏற்கனவே இந்த முதலமைச்சர் 2003 ஜிஓ கொண்டு வந்தாங்க, சூரிய ஒளி வாட்டர் ஹீட்டிங் சாதனத்தை மக்களுக்கு கட்டாயப்படுத்தினாங்க. அதனுடைய செயல்முறையில ஒரு திடமான அறிவாற்றல் இல்லாத காரணத்தினால் மிகப்பெரிய அளவுல அதை கொண்டு போக முடியல. அதே மாதிரி இந்த பவர் பிளான்ட் அயராம இருக்கிறதுக்கு வழிமுறைகளை சேர்ந்த வல்லுநர்களை வைத்துக் கொண்டு சரியான பாதையில் ஈஸியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் உபயோகமாகவும் இருக்கணும், மக்கள் விரும்பி போடுற மாதிரி இருக்கக்கூடிய வழிமுறைகளை உண்டாக்கணும்.
மின்துறை ஆர்வலர்களை பொறுத்தவரை இந்த திட்டம் குறித்து வேறு சில சந்தேகங்களையும் எழுப்புகிறார்கள். தற்போது தமிழகத்தில் முதலீடு செய்ய முன்வந்திருக்கும் சூரிய உபகரண தயாரிப்பு நிறுவனத்திற்கு சாதகமாகவே இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டுகிறார் தமிழ்நாடு மின்துறை பொறியாளர்கள் சங்கத்தின் தலைவரான காந்தி.
இது மைக்ரோ அல்லது ஸ்டாண்டலோன் கிரிட் என்று சொல்லக்கூடிய தனித்து தனித்து வரக்கூடிய ஒரு மின்சார கட்டமைப்பு என்ற வகையிலே வரவேற்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அது இல்லை என்று நாம் மறுத்துவிட முடியாது. மேலிருந்த வழியாக பார்க்கும் பொழுது இது சிறந்த ஒரு திட்டமாக தோன்றுமே தவிர, ஆனால் உள்ளார்ந்தமாக இது அந்த நிறுவனத்திற்கு உதவி செய்வதற்காக கொண்டு வரப்படக்கூடிய திட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் இது போன்ற ஒரு கட்டாயத்தின் ஏற்கனவே அவர்கள் கொண்டு வந்திருக்கலாம், அதுபோன்று செய்யப்படவில்லை
என்கிறார் தமிழ்நாடு மின்துறை பொறியாளர் சங்கத்தின் தலைவர் எஸ் காந்தி. தமிழகம் ஏற்கனவே காற்றாலை மின் உற்பத்தி போன்ற மாற்று எரிசக்தி மின் உற்பத்தியில் முன்னிலையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக தமிழகத்தில் உற்பத்தியாகும் சூரிய மின்சக்தியின் அளவை அதிகரிக்க தமிழ்நாடு அரசு முயன்று வருகிறது. அடுத்ததாக சில சர்வதேச செய்திகள். அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமாவுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டபோது பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தன என்றாலும் அவர் மீதான நம்பிக்கையை அவர் நிறைவேற்றவில்லை என்று நோபல் பரிசு குழுவின் முன்னாள் செயலர் தனது நினைவலைகளில் எழுதியுள்ளார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவுக்கு 2009 ஆண்டுக்கான சமாதானத்திற்கான நோபல் பரிசு அளிக்கப்பட்டாலும் அவர் மீதான எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்றவில்லை என்று நோபல் பரிசு வழங்கும் குழுவின் முன்னாள் செயலாளர் தெரிவித்துள்ளார். ஒபாமாவுக்கு விருது வழங்கப்பட்டதன் மூலம் அவருக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கும் என்று தமது குழுவினர் நம்பினார்கள் என அக்குழுவின் முன்னாள் செயலாளர் கேர் லுண்டஸ்டாட் தமது நினைவலைகளில் கூறியுள்ளார். ஒபாமாவுக்கு விருது வழங்கப்பட்டது அமெரிக்காவில் பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்தியது என்றும் அந்த விருதுக்கு அவர் தகுதியானவர் அல்ல என்று பலர் வாதிட்டார்கள் என்றும் லுண்டஸ்டாட் தெரிவித்துள்ளார். ஒபாமாவே தனக்கு இந்த பரிசு அளிக்கப்பட்டது ஆச்சரியமாக இருந்தது என்று தெரிவித்தார் என்றும் அவரது சில ஆதரவாளர்கள் கூட பரிசு அவருக்கு வழங்கப்பட்டது தவறு என கருதினார்கள் என்றும் லுண்டஸ்டாட் தனது நினைவு குறிப்பில் எழுதியுள்ளார். தனக்கு வழங்கப்பட்ட பரிசை ஏற்றுக்கொள்வதை தவிர்க்க நார்வேக்கு செல்லாமல் இருக்க முடியுமா என்பது குறித்தும் ஒபாமா பரிசீலித்தார் என்றும் லுண்டஸ்டாட் நினைவு குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நோபல் பரிசு குழுவில் இருப்பவர்கள் பெருமளவில் குழு கூட்டங்களில் நடைபெறும் விவாதங்களை ரகசியமாகவே வைத்திருக்கும் வழக்கம் உள்ள நிலையில் லுண்டஸ்டாட் அந்த வழக்கத்திலிருந்து விலகி வெளிப்படையாக பேசியுள்ளார். இதேவேளை கடந்த 2010 ஆம் ஆண்டு சீனாவில் அரசுடன் மாற்றுக் கருத்தை கொண்டிருந்த லூ ஜியோபோவுக்கு விருது வழங்க வேண்டாம் என அப்பொழுது நார்வேயின் வெளியுறவு அமைச்சராக இருந்த யோனஸ் கார்ஸ்டோர் அழுத்தம் கொடுத்தார் என்று கூறும் லுண்டஸ்டாட் தமது குழுவினர் அதை நிராகரித்தனர் என்றும் கூறுகின்றார். லூ ஜியோபோவுக்கு சமாதானத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டால் அது சீனாவுடனான தமது உறவை பாதிக்கும் என நார்வேயின் வெளியுறவு அமைச்சர் வாதிட்டார் என்றும் அவர் கூறுகின்றார்.
செய்திக்குறிப்பை அளித்தவர் சிவராமகிருஷ்ணன். தென்கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மொசாம்பிக்கில் நிகழ்ந்த உள்நாட்டு யுத்தத்தின் காரணமாக நாடு முழுவதும் கண்ணிவெடிகள் புதைக்கப்பட்டன. 1990களுக்கு பிறகு அங்கு கண்ணிவெடி அகற்றுவதற்கான பெரிய திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. 20 ஆண்டுகள் கழிந்துவிட்ட நிலையில் மொசாம்பிக் இப்போது கண்ணிவெடிகள் முழுவதும் அகற்றப்பட்ட நாடாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிபிசியின் தகவல்களை தொகுத்து தருகிறார் சீவகன்.
மொசாம்பிக்கையும் ஜிம்பாபேயையும் இணைக்கின்ற இந்த ரயில் ஒரு சாதாரண பாதையில் செல்வது போல் தோன்றலாம். ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னர் வரை இங்கும் கண்ணிவெடிகள் நிறைந்திருந்தன. இந்த பாலத்துக்கு கீழே பெரும் ஆபத்தை விளைவிக்கும் 100 கணக்கான கண்ணிவெடிகள் விதைக்கப்பட்டிருந்தன.
This is an anti-personnel blast mine.
கண்ணிவெடிகள் குறித்த வரைபடம் இல்லாத நிலை மொசாம்பிக்கில் கண்ணிவெடி அகற்றுவதை பெரும் சவாலாக்கி இருந்தது. அதனால் பிரிட்டிஷ் தொண்டு நிறுவனமான ஹலோ டிரஸ்ட் கண்ணி அகற்றும் பணிகளை ஆரம்பித்து 20 வருடங்களின் பின்னர் தான் அது கண்ணிவெடி இல்லாத நாடாக பிரகடனம் செய்யப்பட்டது. 1000 கணக்கான வழிகள் பெரும் சிரமத்துடன் அகற்றப்பட்டன.
Most of the signals that they get we know will not be mines.
எமக்கு கிடைக்கும் எல்லா சமிச்சை சத்தங்களும் கண்ணிவெடியாக இருக்காது என்று தெரிந்தாலும் எல்லாவற்றையும் நாம் கவனத்துடன் கையாள வேண்டும். 171,000 கண்ணிவெடிகளை நாம் அகற்றி பாதுகாப்பான இடம் என்று அறிவிக்க எடுத்துக்கொண்ட காலம்தான் இது எவ்வளவு கடினமான வேலை என்பதற்கு ஒரு குறியீடு.
ஹங்கேரி, ரஷ்யா மற்றும் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட மிகவும் ஆபத்தான கண்ணிவெடிகள் விதைக்கப்பட்டிருந்த இடங்கள்தான் இந்த குச்சிகளால் அடையாளமிடப்பட்டிருக்கின்றன. இவை மொசாம்பிக்கின் சுதந்திரத்துக்கான போராட்டம் மற்றும் உள்நாட்டு போர் விட்டு சென்ற சுவடுகள். கண்ணிவெடியால் பாதிக்கப்பட்ட தனது கால் இன்னமும் வலிப்பதாக இவர் கூறுகின்றார். சர்க்கரை ஆலைக்கு வேலைக்கு சென்ற பொழுது நிலக்கண்ணியில் அகப்பட்ட இவருக்கு நல்லவேளை கால் சிறிய காயங்களுடன் தப்பிவிட்டது. கண்ணிவெடிகள் அகற்றப்பட்டதால் தன்னை போல பாதிப்பு இனி எவருக்கும் ஏற்படாது என்பதால் தான் ஆறுதல் அடைவதாக அவர் கூறுகின்றார். நிலக்கண்ணிவடிகளை தடை செய்யும் சாசனம் ஒன்றில் மொசாம்பிக் இப்பொழுது கையெழுத்திட்டிருக்கின்றது. ஆனால் இன்னமும் நிறைய செய்ய வேண்டியிருக்கின்றது. எல்லைக்கு அப்பால் ஜிம்பாபேயில் கண்ணியகற்றும் வேலைகள் ஆரம்பமாக இருக்கின்றன. மனித உயிரும் முன்னேற்றமும் நிலக்கண்ணிவடிகளால் அச்சுறுத்தலுக்குள்ளாகி இருக்கும் நாடுகளில் அதுவும் ஒன்று.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.